விருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய பின்பணிக்காலம் என்ற கதையின் சென்ற வார தொடர்ச்சியினை இப்போது சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
இனிய தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். சென்ற வாரம் பின்பணி காலம் என்ற நாஞ்சில் நாடன் எழுதிய கதையை பார்த்து வந்தோம். அந்த கதையிலே வருகிற காமாட்சிநாதன் முதியவர், பழுத்த இலையாக இருக்கிறார். அவருடைய மக்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். இவர் ஒரு உறவு இருந்தும் அனாதை போல வாழ்ந்து வருகிறார் என்று பார்த்தோம். அவருடைய மனைவி இறந்து விட்டாள். அப்படி இறப்பதற்கு முன்னாலேயே அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாலை அம்மை என்று பார்த்தோம். வேலைக்காரி பெயர், பெயரே வேடிக்கையா இருக்குல்ல, மாலை அம்மை, மாலை நேரத்து அம்மை. நன்றாக பழகி வந்தார்கள். இவர் அடிக்கடி ஊர் மாற்றலாகி போவார். பள்ளி ஆசிரியர் என்பதனால அடிக்கடி ஊர் மாற்றலாகி போவார். அப்பொழுதெல்லாம் அந்த மாலை அம்மை தன் குழந்தைகளுடனே இந்த வீட்டிலே வந்து இவர் வீட்டிலே வந்து படுத்துக் கொள்வார். துணையாக, தனபாக்கியத்துக்கு துணையாக படுத்துக் கொள்வார். இவரும் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஊருக்கு தெரியாம பள்ளி கட்டணம் கட்டினார். இலவச கல்வி வராத காலம், பள்ளி கட்டணம் கட்டினார். உடுப்புகள் எடுத்து கொடுப்பார், எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார். எந்த விதமான உள்நோக்கமும் இன்றி, அது மிக முக்கியம். அப்படி இருக்கிற பொழுது ஒருத்தன் அந்த ஊர்ல உள்ள ஒரு ஊர்ல எல்லா ஊர்லயும் இருப்பாங்க சில பேர், கடன் வாங்கியே பிழைப்பாங்க. அப்படி கடன் யாரும் தலைன்னு சொன்னா யாரு தலையோ அவங்கள பத்தி கண்ணா பின்னானு சோத்துல எழுதிடுவாங்க. இந்த சின்ன ஊர்களில் என்ன கலாச்சாரம்னு கேட்டீங்கன்னா, தங்களுக்கு பிடிக்காதவங்களை பத்தி புரளியா, பொய்யாவும் புரளியாவும் சுவத்துல கறிய வச்சு எழுதிடுவாங்க. அந்த காலத்துல கறி இருக்கு பாருங்க, அடுப்பு கறி, அதுதான் வந்து ஒரு தொலைக்காட்சி பெட்டி மாதிரி. சுவரு கறி, வெள்ள சுவரு கறி கட்டை, எழுதியவனுடைய அந்த அருவருக்கத்தக்க உள்ளத்தை காட்டி கொடுக்கும். அதை எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டா, எது ஆபாசமாக இருக்குமோ, எது மக்களுடைய செவிக்கும் சிந்தைக்கும் ஒரு பரபரப்பை கூட்டுமோ. இப்ப தொலைக்காட்சியில கேட்டீங்கன்னா பரபரப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லுவான். பரபரப்புன்னு இல்லாமையே செய்தி கிடையாது, ஒரு செய்தி முடியாது. நீங்க உற்று கவனிச்சு கேட்டீங்கன்னா செய்திகள்ல, தொலைக்காட்சி செய்திகள்ல, எந்த தொலைக்காட்சியா இருந்தாலும் சரிதான், பரபரப்பு ஏற்பட்டது. பரபரப்பான வாழ்க்கையிலே மக்களுக்கு பரபரப்பு இன்னும் தேவைப்படுகிறது செய்திகளின் மூலமும். அப்படி எழுதி போடுவாங்க. அந்த வாசகம் என்ன எழுதி, இந்த கடன் கேட்க வந்தான் ஒருத்தன் காமாட்சிநாதன்கிட்ட, அவரு மறுத்துட்டார். என்ன அவன் சும்மா பொய்யத்துக்கும் கடன் கேட்கிறான், ஏமாத்துறான் அப்படின்ட்டு. உடனே அந்த கடன் கேட்க வந்தவன் அடுத்த நாள் கரியில இந்த காமாட்சிநாதனுக்கும் வேலைக்காரி மாலை அம்மைக்கும் தொடர்பு எழுதிட்டான். ஒருபுறா அது பார்த்து கொஞ்சம் பார்த்தாங்க. உடனே மாலை அம்மையே போய் அதையெல்லாம் அழித்தாள். அப்போ ஆனா வேலையை விட்டு அவங்க நிறுத்தல, அவள் நின்று போகல. ஏன்னா மடியில கனம் இல்லை, அதனால வடியில பயம் இல்லை. இப்ப 2.5 மாதம் ஆன பிறகு, தனபாக்கியம் 2.5 மாதம் ஆன பிறகு இவரே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாரா? தனக்குத்தானே தேநீர் தயாரித்துக் கொள்ளுதல், சமைத்துக் கொள்ளுதல். அப்போ மாலையம்மை வர்றா, ஐயா நான் உங்க வீட்டில் நான் மறுபடியும் வேலை பார்க்கறேன், என்னைய சேர்த்துக்குங்க அப்படின்னு. இல்ல அது மட்டும் வேண்டாம் மாலையம்மை, ஏன்னு கேட்டா, நாம் தனபாக்கியம் இருக்கிற போதே சில பேர் அப்படி எழுதுறாங்க, சோத்துல எழுதுறாங்க, இப்ப கண்டபடி எழுதுவாங்க. உனக்கு 2 பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்திருக்கு, அதை கல்யாணம் கட்டி கொடுக்கணும். பேர் கெட்டு போனா, தாய் பேர் கெட்டு போனாலே மகளை கல்யாணம் கட்டிக்க மாட்டான் இந்த நாட்டில், அதனால வேண்டாம். ஆனா நான் உனக்கு எப்பவும் செய்யற மாதிரி, நேத்துக்கு செஞ்ச மாதிரியே நான் இன்னைக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு போயிட்டா. ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. ஒரு நாள் மாலை நேரத்துல அவர் நடைபயிற்சி மேற்கொண்டு போகிற பொழுது, அந்த ஒரு குளத்துல இருந்து இந்த கூலி வேலைக்கு போன பெண்கள்லாம் மாலையில வீடு திரும்புற பொழுது, களபறிக்க களை எடுக்க போன பெண்கள்லாம் வீடு திரும்புற பொழுது அந்த குளத்துல இறங்கி கால்கை கழுவிட்டு ஊருக்குள்ள போவாங்க. அதுல இந்த மாலையம்மையும் இருந்தான். இவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு மனசு. இந்த மாதிரி ஒரு கடைசி பட்ச வேலைக்கு அவ போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டதே என்று வருத்தப்படுறார். பிறகு அவர் வேலை பார்த்த பள்ளிக்கூடத்துக்கு போறார். அங்கேதான் அந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் கேட்கிறார், எப்படி படிக்கிறாங்க பிள்ளைங்கன்னு கேட்கிறார். அதுக்கு தலைமை ஆசிரியர் சொல்றாரு, அவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு ஐயா அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு வராம பிள்ளைங்க எல்லாம் கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு வந்தா ஒரு வாரம் ஆணுச்சு. அந்த ஊர்ல எல்லார் வீட்டுக்கும் ஒரு திருமண பத்திரிகை வந்துச்சு. அது என்ன திருமண பத்திரிகைனா, படிச்சு காட்டுறேன் பாருங்க, நீங்களும் நம்மளும் அந்த திருமணத்துக்கு அவசியம் போகணும், பார்ப்போம் அது யார் திருமண பத்திரிகைன்ட்டு. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நிகழும் மங்களகரமான கொல்லம் ஆண்டு, நாகர்கோவில் அதனால கொல்லம் ஆண்டு, கொல்லம் ஆண்டு 1183 ஸ்ரீ சர்வஜித் வருடம் கார்த்திகை மாதம் 12 புதன்கிழமை புலர்பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை மணி 6:30 to 7:30 விருச்சிக லக்னத்தில் செண்பகராமன் புதூர் ஊர் பேர் வடக்கு தெரு தெய்வத்திரு ம முத்துக்குமாரசாமி காந்திமதி அம்மாள் மகள் மாலையம்மைக்கும், வேலைக்காரி பேர் மாலையம்மை, மாலையம்மைக்கும் தாழக்குடி மேலத்தெரு நடுமுற்றத்து வீடு தெய்வத்திரு தெய்வநாயகம் சங்கர வடிவு மகன் காமாட்சி நாதனுக்கும் தாழக்குடி ஜெகதீசர் அழகம்மை கோயில் திருமாங்கலியதா கோயிலில் திருமாங்கலியதாரணம் நடைபெறும். அனைவரும் வருக. இந்த அழைப்புக்கு பிறகு, இந்த திருமண அழைப்புக்கு பிறகு அவருடைய இதுவரை அவருடைய, நான் ஊர் பெயரை மாற்றி சொல்லிட்டேன், அந்த அவ மாலையம்மை ஊர் தான் அந்த ஊர் செண்பகராமன் புதூர் சொன்னேன் இல்லையா, செண்பகராமன் புதூர். இவர் ஊர் வந்து தாழக்குடி, நம்ம பார்த்த ஊர் பேர் தாழக்குடி. அந்த தாழக்குடி வீட்டில் சில அறைகள் பூட்டப்பட்டிருந்தன தனபாக்கிய மறைவுக்கு பின்னால. ஏன்னா அந்த அறைகளுக்கு தேவையில்லை. அந்த அறையில பார்த்தா அவ்வளவு பொருள்கள், ஒரு பக்கம் புடவைகளாக இருந்தன, ஒரு பக்கம் வெங்கல பாத்திரம் பித்தள பாத்திரம் தாமிர பாத்திரம், இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட பொருள்கள். இந்த இவர் ஏன் இந்த முடிவுக்கு வந்தார்னு சொன்னா, தனபாக்கியம் இறந்த பொழுது இவருடைய மகனும் வல்ல மகளும் வல்ல இந்த சாவு சடங்குகளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை. இந்த கிரீன் கார்டு சொல்றாங்க, பச்சை கார்டு, அதை எடுக்கணும்னா ஊருக்கு வராம 10 இருக்கணும், 5 இருக்கணும், வந்துட்டு போனா போயிடும். அந்த பச்சை கார்டுக்காக 10 தாய் மறைவை பார்க்க வரவில்லை. பையனும் வல்ல பொண்ணும் வல்ல. 16 அப்புறம் காரியம் முடியுது, சடங்கல் 70 முடியுது, அதுக்கும் வல்ல. நினைத்து பார்க்கிறார், உறவு என்பது கடைசியா பார்த்தோம்னா பெரிய வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு பார்த்தா ஒன்னும் இருப்பாது போல, உறவுகள் என்பவை ஒன்றுமில்லாமல் இருக்கிறதே என்று துடித்தார், வேதனைப்பட்டார். அப்போ அந்த 16 காரியம் முடிஞ்ச பிறகு எல்லா அறைகளும் பூட்டப்பட்டு விட்டன. இவருக்கு வேண்டியது ஒரு அறைதான், படுப்பார், எந்திரிச்சு தேயிலையை போடுவார், காலில் எந்திரிச்சு பேப்பர் படிப்பார். அங்கே ஒரு நூலகம் இருக்கு ஊர்ல, நூலகத்துக்கு போவார் காலில் 10 போவார். அந்த நூலகத்துக்கு பேரு வந்து திருவிதாங்கூர் ராஜா ஸ்ரீ மூலம், அவர் பேர்ல இருக்கும், நட்சத்திரம் பேர்ல இருக்கும். அது நூலகமா வாசக சாலையா புத்தக சாலையா எது எது சரின்னு ஆராய்ஞ்சுக்கிட்டு இருப்பார். ஏன்னா வயதானவர்களுக்கு வேற வழியில் இதான் பொழுதுபோக்கு, சொற்களை ஆராய்வதும். அந்த நூலகர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேரு ராமன் பிள்ளை. அவர் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர், சிவஞான போதத்துக்கு விளக்கு உரை எழுதியவர், மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர். அவர் தன்னுடைய ஓய்வூதியத்தில பெரும்பகுதியை நூலகத்துக்கு செலவழிக்கிறார். இது அங்கே அந்த குறிப்பை அவர் காட்டுறார் கதாசிரியர். ஏன்னு கேட்டால், இந்த மாதிரி ஆட்களால தான் இன்றைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் சில பேர் இருப்பாங்க. எப்படி கரியாலை எழுதுற சில பேர் இருக்காங்களோ அது போல நல்லவர்களும் சில பேர் ஆங்காங்கே இருப்பாங்க ஒரு ஊர்ல. அதனாலதான் இன்னைக்கு அந்த ஊர்கள் ஊர்களாக இருக்கின்றன. இப்ப கதைக்கு வருவோம். தனபாக்கியம் இறந்த பிறகு அறைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்தவுடன் மாலையம்மை வருகிறாள். இப்பொழுது எல்லா அறைகளும் திறக்கப்படுகின்றன. வீட்டிற்கு ஒரு கலை வந்து விடுகிறது. பின்னாலே இருக்கிற தென்னை மரங்கள் சிலிர்க்கின்றன. இப்பவும் அவர் காலையில நடைப்பயிற்சிக்கு போவார். வீட்டுக்கு முன்னால கோலம் போட்டிருக்கோம், அழகான கோலம் மாலையம்மை போட்டிருப்பா. அதை மிதிக்காம, அந்த கோலத்தை மிதிக்காம, அலங்கோலப்படுத்தாம ஒதுங்கி உலா போவார் காமாட்சிநாதன். கதை முடிகிறது. நண்பர்களே, நம்ம நிறைய தெரிந்து கொள்கிறோம் இந்த கதையின் மூலம். ஒன்று, இன்றைக்கு இந்தியாவில் முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது, நிறைய வருகிறது. இன்றைக்கு முதியவர்கள் பற்றுக்கோடு இன்றி வெறுமையாக, வெறுமை ரொம்ப கொடுமையானது. வெறுமை பலகாலம் வாழ்ந்த பிறகு சில காலம் வாழ்வதற்கு சிரமப்படுகிறார்கள். அந்த சில காலம் இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். வாழ்க்கையிலே மிக கொடுமை புறக்கணிக்கப்படுதல். இன்றைக்கு பல சண்டைகள், பல போர்கள், பல சச்சரவுகள் ஏற்பட காரணம் புறக்கணிக்கப்படுதல் தான். ஜாதிகளின் அடிப்படையை பார்த்தாலே புறக்கணிக்கப்படுதல் தான். நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது புறக்கணிக்கப்படுதல் தான். அப்போ புறக்கணிக்கப்படுவதன் மூலம் நெஞ்சிலே தீ படர்ந்து விடுகிறது, ஆத்திரம் படர்ந்து விடுகிறது. இப்போ சில பேர் நினைக்கலாம், இந்த வயது கெட்ட காலத்தில் இவர் ஏன் திருமணம் பண்ணணும் நினைக்கலாம், எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் அவர் செய்ததுதான் சரி. நீங்க ஒரு கொடி இருக்கிறது, ஏன் பாரி வேந்தன் முல்லைக்கு தேர் கொடுத்தான், அந்த முல்லை கொடி வாடிவிடக் கூடாதே என்று. நம்ம நாட்டில் என்ன நினைக்கிறோம், முல்லை கொடிக்குத்தான் தேர் கொடுக்கணும், ஒரு வாடி போன கொடிக்கு தேர் கொடுக்க வேண்டாம் நினைக்கிறாங்க. இல்லை நண்பர்களே, நீங்கள் வாடி இளமையாக இருக்கிற முல்லை கொடி எப்படியும் துளிர்த்து விடும். ஆனால் வதங்கி போன முல்லை கொடிதான் பற்றுவதற்கு ஒன்றும் இல்லாமல் பரிசவிக்கும். எனவே இங்கே மகன் வரவில்லை, மகள் வரவில்லை, சொந்தக்காரங்களும் எப்பவாவது வருவாங்க, வந்துட்டு பெரியப்பா மாமா ஏன் எங்க வீட்டில் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க, ஒப்புக்கு சொல்லுவாங்க. ஒரு சம்பிரதாயம் தான் வாழ்க்கை என்பது. சம்பிரதாயங்களாலேயே நகர்த்தப்பட்டால் சலித்து போய்விடும். வாழ்க்கையில் போலித்தனமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தா சலித்து அழுத்து நொந்து வெந்து போயிடும் வாழ்க்கை. ஒரு உயிர்ப்பு கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் ஒரு பச்சை இருக்கணும். இங்கே காமாட்சிநாதன் புறக்கணிக்கப்பட்டதால அந்த மாலையம்மை குலத்தால மாறுபட்டிருக்கலாம், தொழிலால மாறுபட்டிருக்கலாம், ஆனா வாழ்க்கையால் அவ ஒன்றுபட்டிருக்கிறான். ஒரு மனைவியை போலவே அங்கே அவ பணியாற்றி இருக்கிறான். ஒன்று மட்டும்தான் இல்லை, ஒரு அறையை தவிர மற்ற எல்லா அறைகளுக்கும் வளர்ந்து போயிருக்கிறாள். ஊர் என்ன சொல்லுகிறது, மற்ற அறைகளுக்கு வரும் பொழுதே படுக்கை அறையும் சேர்த்து கரியால் எழுதப்பட்டிருக்கிறது, எழுதிவிட்டது. அப்போ இங்க இவருக்கு துணைக்கு ஆள் வேணும், வேலை பார்ப்பதற்கு ஆள் வேணும், அதே நேரத்தில் பேச்சு துணைக்கு. இவர் ஏன் வந்து கணக்கு பணம் சொல்லி கொடுத்து பொருள் ஈட்டியிருக்கலாம், பொழுத போக்கி இருக்கலாம். நண்பர்களே, அது ஒரு பொழுதுபோக்காக அமையலாமே தவிர, பொழுதுபோக்குல ரெண்டு வகை. பொழுது போகுவது, பொழுது போகும், மனத்தாலே பொழுது போக்குவது, அது நேரத்தால பொழுது போகும். ஆனால் மனத்தாலே பொழுது போக வேண்டும் என்றால் எண்களாலும் புத்தகத்தாலும் முடியாது, அது உயிர்களாலே தான் முடியும். புகைப்படங்களாலே பொழுதை போக்கிவிட முடியுமா? முடியாது. தொலைக்காட்சிகளாலே பொழுதை போக்கிவிட முடியுமா? முடியாது. பக்கத்தில் யாராவது ஒரு ஆத்மா இருக்கணும், ஆத்மா இருந்தால்தான் ஒரு பக்கத்தில் ஒரு ஆத்மா. இதே கருத்தை ஜெயகாந்தன் ஒரு வரி சொல்லுவார் ஒரு இடத்துல, ஒரு கதையில. 60 வயது ஆன பிறகு அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் 60 வயது ஆகிவிட்டது, ஒரு குழந்தை பிறக்கிறது அவர்களுக்கு. 60 வயது ஒரு குழந்தை பிறக்கிறது, அது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று, மேல்நாட்டில் கொண்டாடுவாங்க. நம்ம நாட்டில் அந்த கணவனையும் மனைவியும் வீதியில் பார்த்தா கேலி பார்வை பார்ப்பாங்க, ஒரு கிண்டல் பார்வை பார்ப்பாங்க. 60 வயதில் குழந்தை பெற்றுக் கொள்வதா என்று, அது இயற்கை. நமது நாட்டிலே இயற்கைக்கும் காலகட்டம் வைக்கிறார்கள், இயற்கைக்கும் ஒரு வகுப்பை பிரிக்கிறார்கள், நேரத்தை பிரிக்கிறார்கள். அதுதான் இந்த கதையினுடைய ஊடுபாவு. வணக்கம்.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய பின்பணி காலம் என்ற கதையினை நம்மிடையே சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஃபிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.